إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه العظام وبعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل وأطيعوه والله تعالى يقول واتقوا القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآتوا النساء صدقاتهن نحلة فإن طبن لكم عن شيء منه نفسا وكلوه هنيئا مريئا صدق الله العزيز الحكيم وقال رسول الله صلى الله عليه وسلم من تزوج امرأة لمالها لم يجد بالله إلا فقرا أو كما قال عليه الصلاة والسلام விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபூர்த்து படுத்திருந்த ரப்பாகிய வல்லமன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவருக்கே புகழ் அனைத்து முறைத்தாக அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் நீடித்த வந்தனமும் அஞ்ஞானியருளின் அதிகார ஆட்சியை அறிவுடன் சாய்த்து இறையருளை ஏற்றி வைத்த ஈருலக நேசர் காருணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் நடிச்சுவடுகளை அனுபவத்தால் எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் தாபிஈன்கள் சீர்கேடிகள் யுகமுடிவு நாள் வரைக்கும் இம்மண்டகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்கள் யாவரிடம் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக புனித ஜுமாவின் கடனை பெரிதல மதித்து அல்லாஹின் அருள் சிறக்கும் அவனது அருளகத்தில் இறையில்லத்தில் ஒன்று குழுமிறக்கும் அல்லாஹ்களே இஸ்லாமிய சகோதரர்களே எப்பொழுதும் சந்தர்ப்பத்திலும் இந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சி நடக்குமாறு முதற்கள் அடியனுக்கும் அடுத்தாமையாக உங்களுக்கும் மத்திய தந்தும் நற்போதனை பெறுகின்றேன் சான்று பகர்கின்றேன் அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா சுத்தமான சத்தியமான யாராலும் எவராலும் சந்தேகிக்க முடியாத ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றான் அந்த தீன் அஸ்னா தீன் இஸ்லாத்தி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா மனித வாழ்வுக்கு எவைகள் தேவையோ அனைத்தையும் பூர்ணப்படுத்தியிருக்கிறான் தொழுகை மட்டுமல்ல நோன்பு மட்டுமல்ல ஜகாத்து மட்டுமல்ல மனித வாழ்வோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் பூர்ணப்படுத்திய மார்க்கம் தான் நம்முடைய இஸ்லாம் எதனை எப்படி செய்தால் ஒரு இபாதத்தாக இறை வணக்கமாக மாறுமோ அதனை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறான் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது அல்யௌம அக்மல் திலக்கும் தீனக்கும் வாஸ்மந்து அலைக்கும் நிர்மதி அன்றைய நாளில் ஹஜ்ஜத்தில் வதா எனப்படும் இறுதி ஹஜ்ஜின் பொழுது இந்த தீன் இஸ்லாத்தை அல்லாஹ் நாம் பூர்ணப்படுத்தி வைத்திருக்கிறோம் மனிதனது பிறப்பு முதல் இறப்பு வரை அவளது உடல் உயிர் பெற்றதில் இருந்து மன்னரை நோக்கி செல்கின்ற வரைக்கும் உள்ள அத்தனை உடையங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ சிரமப்பட்டு எத்தனையோ சொல்லனா தீரங்களுக்கு மத்தியில் வளர்த்து விட்டு சென்ற இஸ்லாமிய கலாச்சாரங்கள் இஸ்லாமிய வழிகாட்டல் எல்லாம் இன்று குழி தோண்டி புதைக்கப்பட்டு அனாச்சாரங்களும் அநாகரிகங்களும் மாற்றுமத பண்பாடுகள் எமக்கு மத்தியில் கட்டமைத்து விடப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பெண் பருவதை அடைந்து விட்டால் அவள் ஒரு புஷ்பதையாக மாறிவிட்டால் வீட்டிலே இருக்கின்ற தந்தைக்கு கூட தெரியப்படுத்தக்கூடாது என்று இஸ்லாம் கூறியிருக்கின்ற பொழுது இன்று போன் மூலமாக டெக்ஸ்ட் மூலமாக கடிதம் மூலமாக அதனை அம்பலப்படுத்துகின்றார்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள்
ஏழு நாட்களுக்கு சிறையணைப்படும் ஒரு அறையில் அடைக்க செய்து ஏழாவது தினம் ஆனதும் எனது மகளை பெரிய பெண்ணாக காட்சியளிக்கின்றாள். அவளுள் குமரி பெண்ணாக வெளிவருகின்றாள் என்பதை முன்னிட்டு விருந்து உபசாரத்தை எல்லாம் ஏற்பாடு செய்து உற்றார் உறவினர்கள் ஊர் ஜமாக்கார்கள் அனைவரையும் அழைப்பிடுக்கின்றார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படியான பண்பாடுகள், இவ்வாறான கலாச்சாரங்கள் எந்த நபியுமோ எந்த ரசூலுமோ எந்த நாயக தோழருமோ செய்ததும் கிடையாது, அவ்வாறு செய்யுமாறு சொன்னதும் கிடையாது. இதுவெல்லாம் அந்நியருடைய கலாச்சாரங்கள், யூதருடைய கலாச்சாரங்கள் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் வேண்டும். இப்படி நமக்கு மத்தியில் காணப்படுகின்ற அந்த மாற்று மத பண்பாடுகள் ஒன்றுதான் தற்காலத்திலே நடைபெறக்கூடிய திருமண வைபவங்கள். திருமணம் என்று சொன்னால் ஒரு சாரார் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். திருமணம் என்று சொல்கின்ற பொழுது அங்கே வீடியோக்கள் வேண்டாமா, ஓடியோக்கள் வேண்டாமா, கனியாட்டம் இல்லாத, சூதாட்டம் இல்லாத, இசை கச்சேரிகள் இல்லாத ஒரு திருமணம் திருமணமா என்று ஒரு சாரா ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். மற்றும் ஒரு சாரார் திருமணம் என்று சொல்கின்ற பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ திருமணங்களை நடாத்தி இருக்கிறார்கள், நடாத்தியும் காட்டி இருக்கிறார்கள். இந்த வழிகாட்டல் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டனவே, அவைகள் மங்கி மறைந்து விட்டனவே என்று மற்றும் ஒரு சாரார் கேள்வி எழுப்புகின்றார்கள். அன்றைய காலத்தில் நடைபெற்ற திருமணத்துக்கும் இன்றைய காலத்தில் நடைபெறுகின்ற திருமணத்துக்கும் இடைபெற்று பார்க்கின்ற பொழுது மலைக்கும் மடுக்கும் அந்த வித்தியாசம் என்பதை திருமண வீடுகளுக்கு சென்றால் பார்க்க முடிகின்றது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, திருமணம் என்பது அது வாழ்க்கை ஒப்பந்தம், பாரி ஒப்பந்தம் என்று வான்மறை வர்ணித்து சொல்கிறது. வாகதன மின்கும் நீசாக்கன் கலீலா, அந்த பெண்கள் உங்களிடத்தில் இருந்து உரிமானத்தை எடுத்து விட்டார்கள், உடன்படிக்கை பெற்று விட்டார்கள் என்று குர்ஆன் வர்ணித்து சொல்கிறது. அது வாழ்க்கை ஒப்பந்தம், பாரிய ஒப்பந்தம். அப்படி செய்யப்படாத திருமணங்களும் திருமண ஒப்பந்தங்களும் தான் இன்று நம் மத்தியில் அதிகம் காணப்படுகின்றன. ஒரு ஆணும் பெண்ணும் இருவரும் இஷ்ட பிரகாரம் திருமணம் செய்து கொண்டதன் காரணமாக என்றைக்காவது இருவரும் பிரிந்து விவாகரத்து செய்து வாழ்கின்றார்கள், அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளோ அனாதையாக காட்சியளிக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இது எதனால் ஏற்பட்ட விளைவு? ஒப்பந்தங்கள் சரியான முறையில் கைச்சாற்றப்படாதன் காரணமாக, அல்லாஹ்வுடைய கூற்று பிரகாரம் அத்திருமணம் அமையப்பெறாதன் காரணமாக ஏற்பட்ட விளைவு என்பதை ஒவ்வொரு வாழ்வர்களும் சிந்தனையில் கொள்ள வேண்டும். அது வாழ்க்கையின் ஒப்பந்தம், மிகப்பெரிய ஒப்பந்தம். பணம் படைத்தவர்கள் ஏழைகளுக்கு மத்தியில் பலவந்தமாக திணிக்க முடியாது, பலமுள்ளவர்கள் வலையர்களுக்கு மத்தியில் பலமாக அதை செய்து வைக்க முடியாது. ஆண் பெண்ணை விரும்ப வேண்டும், பெண் ஆணை விரும்ப வேண்டும். ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹிடம் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையர்கள் எனக்கு தெரியவில்லாத, எனக்கு விருப்பமில்லாத ஒரு ஆணை திருமணம் பேசியிருக்கான் என்று கூறும் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்மணியை நோக்கி சொன்னார்கள், அப்படியானால் அந்த கணவனை ரத்து செய்வாயாக, அதை மறுத்து விடுவாயாக என்று தனக்கு தெரியவில்லாத மணமகனை ரத்து செய்யுமாறு பணித்திருக்கிறார்களே என்றால் நாம் நினைத்தவாறு திருமணங்களே செய்யலாமா, நினைத்தவாறு பலவந்தமாக செய்து வைக்கலாமா? மற்றும் ஒரு சஹாபி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையர்கள் எனக்கு ஒரு பெண்ணை மனம் பேசியிருக்கிறார் என்று கூறும் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் நலத்த இலைஹா, அந்த பெண்ணை பார்த்து மனம் முடித்தாயா, நீ பார்த்து விட்டு வந்தாயா என்று கேட்கும் வேளையில் இல்லை என்று கூறும் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து மனமுடிக்குமாறு சொன்னார்கள். அந்த பெண்ணை பார்த்து விட்டு வருவாயாக. இன்று நமது சமுதாயத்திலே எத்தனையோ பேர்கள் வெளிநாட்டில இருந்து கொண்டு தொலைதூரத்தில் இருந்து கொண்டு எனக்குரிய துணைவியை எனது தாய் பார்த்தால் போதும், எனது சகோதரிகள் பார்த்தால் போதும், எனது நண்பர்கள் பார்த்தால் போதும் என்று அறியாமையிலே இருக்கிறார்கள், வியாபித்து இருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு பெண்ணுடைய உடல் வளர்ச்சியையும் உடல் செழிப்பையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த முகத்திலும் இரு கைகளிலும் வைத்திருக்கிறான். அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பன்னூர் இலைகா, போலவே அந்த பெண்ணை பார்த்து மனம் முடிப்பாயாக. ஒரு பெண்ணை பார்த்து மனமுடிப்பது இருக்கிறது, அதுதான் நீங்கள் இருவரும் நீரூடி காலம் சந்தோஷமாக வாழ்வதற்கு, உங்களது வாழ்க்கை மகிழ்ச்சியமாக அமைவதற்கு மிக முக்கியமான சுண்ணாவாக இருக்கிறது. திருமணம் முடிப்பதற்கு முன்பு எனது மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும், எனது கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவர்களும் கற்பனை செய்திருப்பார்கள். திருமண இருவருடைய கற்பனையும் வித்தியாசமாக அமைந்துவிட்டால் அவருடைய வாழ்வோ பாதிக்கப்பட்டு போயிடும் அல்லவா. ஏற்பாடுகள் எல்லாம் செய்து முடிந்து, ஒப்பந்தங்கள் எல்லாம் நடைபெற்று முடிந்து, மறுநாள் காலையிலே எனக்கு இந்த பெண்ணை விருப்பம் இல்லை என்று சொன்னால் அவளது உள்ளம் எவ்வளவு நின்று போயிருக்கும். ஒரு பெண்ணுக்கு இறைவன் இருக்கக்கூடிய கேவலம் வேறு என்ன இருக்கிறது? அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, என்ன அநியாயம்! நீதானே சம்மதித்தாய், உம்மிடம் கேட்டுத்தானே இத்திருமணத்தை பேசினோம் என்றால் அதற்கு அவன் சொல்கிறான், இவள் அழகாக இருக்கும் என்றுதான் நான் சம்மதித்தேன், நான் நினைத்ததெல்லாம் அவளிலே இருக்கும் என்றுதான் நான் எண்ணினேன், என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னை ஏமாற்ற மாட்டார்கள், எனக்கு பொய் சொல்ல மாட்டான் நம்பிக்கை எனக்கு இருந்தது, அதனால் தான் ஒப்புக்கொண்டேன் என்று சொல்கிறான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இது நீதியா நியாயமா? ஒரு ஆணுக்கு நீதியாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு நீதியா நியாயமா என்பதை இந்த வாலிப சமுதாயம் எண்ணி பார்க்கக்கூடாதா? பாவம் பெண்ணை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு அவன் சொல்கிறான், இவன் கெட்டவன், இவன் மோசமானவன், குடும்ப வாழ்க்கையை நடாக்க தகுதியில்லாதென்று சொல்கின்ற சமுதாயம் தான் இன்று எம்மத்தியிலே காட்சியளிக்கிறார்கள். எது சுண்ணத்தோ, எது வழிமுறையோ, எது நபி வழிகாட்டலோ, அதுவெல்லாம் அநாகரிகம் என்று கூறும் மக்கள் தான் இன்று எம்மத்தியிலே வாழ்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, திருமணம் என்பது ஆண் பெண்ணை விரும்ப வேண்டும், பெண் ஆணை விரும்ப வேண்டும், இருவரும் விருப்பம் தெரிவித்து விட்டார்ந்து வைத்துக் கொள்வோம். மாப்பிள்ளை வீட்டர்கள் சொல்கிறார்கள், எமது மாப்பிள்ளை உங்களது மகளை மனமுடிக்க சம்மதித்து விட்டார், அதற்குரிய மனப்பூர்வமான விருப்பத்தை முன்வைத்து விட்டார், அவருடைய கை கூலியாக பணமாக எவ்வளவு தருகின்றீர், நகையாக எவ்வளவு தருகின்றீர், பொருளாக எவ்வளவு தருகின்றீர், ஜமாத்தர்களுக்கு தெரிந்து எவ்வளவு தருகின்றீர், ஜமாத்தர்களுக்கு தெரியாமல் எவ்வளவு தருகின்றீர் என்று சீதன பேச்சுக்கள் எல்லாம் பேசப்படுகின்றதாக இல்லையா? அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, கேட்பது மட்டுமல்ல, கண்ணீர் வடிக்கக்கூடிய விடயம். இந்த வரதட்சணை கொடுமையின் காரணமாய் எத்தனையோ இளம் தம்பதிகள் இல்லற வாழ்க்கையின்றி சிக்கி தவிக்கிறார்கள். 30 வயது 35 வயதை அடைந்த எத்தனையோ யுவதிகள், எனது உனக்கும் ஒரு கணவன் வாய்க்க கூடாவா? எனது உள்ள கிடங்கில இருக்கின்ற ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு எனக்கு ஒரு துணைவன் அமையக்கூடாதா என்று என்ன தம்பியை பிடித்த வண்ணம் ஏங்கி தவிக்கிறார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் வீடு வீடாக, கடை கடையாக, தெருக்கள் தெருக்களாக வரதட்சணை சேகரிக்க முயற்சி எடுக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, 2 வருடத்திற்கு முன்பே கொழும்புல இருந்து 250 கிலோமீட்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு ஒத்துபா பிரசங்கத்துக்காக நான் படிக்கப்பட்டிருந்தேன். அங்கு ஒத்துபா முடிந்ததற்கு பிறகு ஒருவர் ஓடோடி வந்து சொல்கிறார், அவரது அவர்களே, நீங்கள் சொல்கின்ற சரித்திரம் உண்மையானதுதான், எனது மகளுக்கும் 25 வயதாகிவிட்டது, ஆனால் திருமணம் பேசப்படுகின்ற பொழுதெல்லாம் சீதனம் வாட்டிக்கொண்டே இருந்தது, எந்தொன்றுக்கும் வழியில்லாமல் 700 கிட்னியை கலத்தி 2 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்து அதை சீதனமாக கொடுத்து உமர் பாரியத்தை நிறைவேற்றி இருக்கிறேன் என்று சொல்கிறார். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இதைவிட மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு தந்தைக்கு 6 குமரி பெண்கள் இருந்தார்கள். 25 வயதுக்கு மேற்பட்டவர்கள். திருமணம் பேசப்படுகின்ற பொழுதெல்லாம் வீட்டு பிரச்சனை, காணி பிரச்சனை, பண பிரச்சனை மாற்றிக் கொண்டே இருந்தது. கடைசியாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத எந்தொன்றையும் நாடாக அந்நிய வாலிபர்கள் மனமுடித்த வரலாறு நமது சமுதாயத்தில் இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இதற்கெல்லாம் வசதி படைத்த ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்விடம் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறார்? அந்த பெண்களுக்குரிய மகள் சுவைகளை நீங்கள் மனம் கொண்டு கொடுங்கள், மகிழ்ச்சி அடையக்கூடியவாறு கொடுங்கள். இப்படி கொடுப்பதற்கு கடமைப்பட்ட இந்த மனிதன் திருமணம் முடித்து மறுநாள் கேட்கின்றான், பணமாக எவ்வளவு தருகின்றாய், நகையாக எவ்வளவு தருகின்றாய், பொருளாக எவ்வளவு தருகின்றாய், இப்பொழுது எவ்வளவு தருகின்றாய், 2 வருடம் கழித்து எவ்வளவு தருகின்றாய் என்று பெண்ணிடத்திலே போய் பிச்சை கரம் ஏந்துகின்றார்கள். முதுகெலும்பு இல்லாத மானங்கற்ற தெய்வங்கள். இவனை ஒரு ஆண்டு சொல்ல முடியுமா? வாலிபன் என்று சொல்ல முடியுமா? வாலிபனுக்கு வயோதிபன் என்றா ஒரு பெண் என்று கூட சொல்வதற்கு முடியாது. ஏன்? பெண்களையும் நெற்றி வேர்வை சிந்த சிந்த உழைத்து வாழ்க்கை ஒட்டுபவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு சமுதாயத்தை பார்த்து அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களே உங்களுக்கு உண்ண தருவது ஆண்கள், ஆடை அணிவது ஆண்கள், உத்தியோகம் புரிவது ஆண்கள், உங்களை பராமரிப்பது ஆண்கள் என்று எந்த இனத்தை பார்த்து சொன்னானோ அப்பேற்பட்ட இந்த வாலிப சமுதாயம் தீவிரத்து கடிமைப்பட்ட முடங்கிகளாக உன்னத்தனமான வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, சீதன பணத்தை எடுத்து விட்டாண்டு வைத்துக் கொள்வோம், அதுவும் எங்கே தங்கி நிற்க போகிறது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஸவ்வஜ இம்ராஅத்தன் லிமாலிஹா லம் யஸ்ஹிதுல்லாஹு இல்லா ஃபக்ரா, எந்த ஒரு மனிதன் பணத்துக்காக வேண்டி, சொத்துக்காக வேண்டி, வீட்டுக்காக வேண்டி மனமுடிக்குவானோ அல்லாஹ் அவனது வாழ்க்கையில் ஏழ்மை ஏற்படுத்துவான், வறுமையை கொண்டு சோதித்து விடுவான். அந்த சீதன பணம் முடிவுற்றவற்கு பிறகு அடுத்த கட்டமாக சொல்கிறார், ஏ பெண்ணே, உன்னிடம் பெற்ற வரதட்சணை முடிவடைந்து விட்டது. நான் உழைத்து வாழ்க்கை ஓட்டுவதற்குரிய சம்பாத்தியம் எனக்கு தெரியாது, அதற்குரிய சக்தி எனக்கு கிடையாது. நீர் வீட்டு வேலை செய்தாவது, ரோட்டு வேலை செய்தாவது, வெளிநாட்டுக்கு சென்று உள்ளது கற்பை விற்காவது, நீர் எனக்கு பணம் அனுப்ப வேண்டும், நீர் எனக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இவர்களை போன்ற அநியாயக்காரர்கள், இவர்களை போன்ற பதுப்பாதிகள் மிருகத்தை விட கேவலமான சமுதாயம் உலகத்தை வேறு யாருக்க முடியும்? இவர்கள்லாம் சாரிவிடுக்க தகுதியானவர்கள், இவர்கள்லாம் நெச்சிருக்க தகுதியானவர்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இருவரும் இணைந்து நடாக்கக்கூடிய அந்த இல்லற வாழ்க்கையிலே யார் அதிக கட்டப்படுகின்றார் என்பதை சிந்தனை பாருங்கள். இவனை விட இளம் வயதுடையவளாக இருக்கிறாள், 10 மாத கால கர்ப்பிணியாக இருக்கிறாள். இவன் ஓடுகின்றான், பாடுகின்றான், இவன் சாப்பிடுகின்றான், தூங்குகின்றான், இவன் நடக்குகின்றான், பிரயாணம் செய்கின்றான். அவளால் நினைத்தவாறு ஓட முடியாது, நினைத்தவாறு நடக்க முடியாது, நினைத்தவாறு பிரயாணம் செய்ய முடியாது, நினைத்தவாறு தூங்க முடியாது, நினைத்தவாறு உண்ண முடியாது. சாப்பிட்டால் வாங்கியிருக்கக்கூடிய நிலை எனது சந்ததியை சுமந்திருப்பதன் காரணமாக இருவரும் இணைந்து நடாத்துகின்ற இல்லற வாழ்க்கையிலே இவள் மாத்திரம் கஷ்டப்படுகின்றாளே, இவள் மாத்திரம் சிரமப்படுகின்றாளே, இவள் மாத்திரம் நிலத்திலே பிறந்து உருகின்றாளே, இவள் மாத்திரம் வாங்கியிருக்கின்றாளே. நான் அல்லவா வீடு கொடுக்க வேண்டும், நான் அல்லவா காணி கொடுக்க வேண்டும், நான் அல்லவா பணம் கொடுக்க வேண்டும் என்ற உண்மையான உணர்வு ஒரு ஆணுக்கு இருக்கும் என்றால் அவனைத்தான் வாலிபன் என்று சொல்லலாம், அவனைத்தான் ஆன்மீகம் உடையவன் என்று சொல்லலாம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அது மாத்திரமா? திருமணம் முடித்து மறுநாள் சொல்கிறான், நான் எனது தாயுடன் தான் இருப்பேன், எனது தந்தையுடன் தான் இருப்பேன், எனது உற்றார் உறவினோடு தான் இருப்பேன், எனது சகோதர சகோதரியாக இருப்பேன், எனது சொந்த ஊரிலே தான் இருப்பேன், எனது சொந்த மாகாணத்தில் இருப்பேன் என்று கூறுகிறார். இந்த வார்த்தை கேட்ட இவனுமோ தாய் விட்டு தந்தையை விட்டு சகோதர சகோதரிகளை விட்டு உற்றார் உறவினர்களை விட்டு சொந்த மாகாணத்தை விட்டு சொந்த இடத்தை விட்டு வாழ்க்கையின் ஆரம்பத்திலே பாரி ஒரு தியாகத்தை மேற்கொள்கின்றாள். ஊரை விட்டு உறவை விட்டு தாய் விட்டு தந்தையை விட்டு அறிமுகம் இல்லாத இன்னொரு ஊரிலே அறிமுகம் இல்லாத இன்னொரு வீட்டிலே பழக்கம் இல்லாத மக்களுக்கு மத்தியில் இவனது இல்லற வாழ்க்கைக்காக வேண்டி இவள் மாத்திரம் பலியாகின்றாளே. இந்த பெண்ணிடத்தில் வரவச்சனை என்பது ஒரு ஆணுக்கலகல்ல, ஒரு வாலிபனை கொலுங்கல்ல. அருமையான சகோதரர்களே பெரியவர்களே, குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு அனைவரும் கேட்கிறார்கள், இது யாருடைய குழந்தை, எவருடைய குழந்தை, இந்த குழந்தையின் பாப்பாவின் பேரு என்ன என்று தான் கேட்கப்படுகின்றது. பாடசாலைக்கு சேர்ப்பதாக இருந்தாலும் நிகாக மதினத்தியாக இருந்தாலும் தந்தையுடைய பேர் தான் சொல்லப்படுகின்றது. அருமையான சகோதரர்களே பெரியவர்களே, நீங்கள் என்ன செய்தீர்கள், 5 நிமிடத்திலே ஒரு முயற்சியை தான் மேற்கொள்கிறீர்கள். அவரல்லவா கஷ்டப்படுகின்றாள், அவரல்லவா சிரமப்படுகின்றாள், அவரல்லவா வாங்கி எடுக்கின்றாள். 10 மாத காலமாக கற்பிணி தாயாக இருக்கும் பொழுது எத்தனையோ கஷ்டங்களுக்கு தன்னை ஈடு செய்கின்றாள். அது மாத்திரமா, குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது உயிர் போனாலும் உயிர் போயிடும் என்று சொல்வார்கள். சில சந்தர்ப்பங்களில் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இப்படி கடல் அலையை போன்று துன்பத்துக்கு மேல் துன்பத்தை அனுபவிக்கின்ற இந்த பெண்ணிடத்திலே போய் 1 லட்சம்தா 2 லட்சம்தா வீடுதா காணிதான் கேட்கின்றான். அடப்பாவி, இவன் மனிதனா மிருகமா? மிருகங்கள் கூட இப்படி கேட்பதில்லையே. மாறுக்கு அறிவதான் இல்லை என்று வைத்துக் கொள்வோம், இஸ்லாத்தை புரிகின்றான் இல்லை என்று வைத்துக் கொள்வோம், இவன் ஒரு நாஸ்திகன் என்று வைத்துக் கொள்வோம், மனித அபிமான உணர்வு கூட இல்லையா? மனித இனத்தில் ஒரு அங்கமாக இல்லையா? உண்மையிலே இவனிடத்தில் என்னை பற்றிய பாசம் இல்லை, நேசம் இல்லை, கருணை இல்லை, இரக்கம் இல்லை. இவனது உள்நெஞ்சம் கண்ணெஞ்சமாக மாறிவிட்டது. ஏ வாலிப சிங்கங்களே, நீங்கள் அசிங்கமாக விடாதீர்கள், ஆனந்த இனத்துக்கு பங்கு விளைவிக்க முடியாதீர்கள். வாலிபம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் வாழ்வுபோல் தெரிகின்றது. ஐயோ பாவம், அல்லாஹ் இவர்களின் தாசின் விளக்கத்தை கொடுக்க வேண்டும். சீதன பணம் உறுதி பெற்று பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்து அடுத்த கட்டமாக நிகா உடன்படிக்கைக்காக வேண்டி ஒரு நாளை குறித்து அந்த ஊரில் இருக்கும் உலமாக்கள், பள்ளி நிர்வாகிகள், உற்ற உறவினர்கள், அங்கே இருக்கக்கூடிய பிரபல முத்திமார்கள், அமைச்சர்கள் அனைவரையும் அழைப்பிடுக்கிறார்கள். அதுவும் பள்ளியிலே நிகாக நடைபெறுகிறது. அது சீதன பத சேவத்திலே சீதன பணமும் பிச்சை பணமும் கொண்டு வரப்படுகிறது. மாப்பிளை வீட்டர்கள் சொல்கிறார்கள், அந்த பணத்தை அதிரத்துடைய கையிலே கொடுங்கள், அவர் மூலமாக மாப்பிளைக்கு கொடுக்கலாம் வரக்கத்துக்காக. இப்பொழுது சொல்கிறார்கள், அதிர சீதன படத்தை வெளுத்துவிட்டோம், நிகா உடன்படிக்கை நடைபெற்று முடிந்தது. இவருடைய நல்வாழ்வுக்காக வேண்டி ஒரு பாத்தியா ஓதி ஒரு துஆவும் ஓதுங்கள். அதி செருப்பால அதிரத்து ஓதுகின்றார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிகாஹுவின் சுன்னதி பமன் ரஹிபஹன் சுன்னதி, இதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்நிகாஹு நபியுடைய வழிமுறைதான், இதுக்காக நபியுடைய சுன்னாதான். எந்த ஒரு மனிதன் நிகாஹை புறக்கணித்து வாழ்வானோ அவன் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. அருமையான சகோதரர்களே பெரியவர்களே, நிகாஹ் நபியுடைய வழிமுறைதான், நிகாஹ் நபியுடைய சுன்னாதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 11 மனைவியர்களை மனமுடித்திருக்கிறார்கள். எந்த பெண்ணிடத்திலே வீடு கேட்டார்கள், எந்த பெண்ணிடத்திலே காணி கேட்டார்கள், எந்த பெண்ணிடத்திலே நகை கேட்டார்கள். செய்ய வேண்டிய அலாத்தை எல்லாம் செய்துவிட்டு பண்ண வேண்டிய அச்சுறை எல்லாம் புரிந்துவிட்டு இப்பொழுது சொல்கிறார்கள், நிகாஹ் நபியுடைய வழிமுறையாம், நிகாஹ் நபியுடைய சுன்னாவாம். அருமையான சகோதரர்களே பெரியவர்களே, யாருக்கு வேஷம் போடுகிறோம், யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம்? அனைத்து அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த சீதன பேச்சுக்கள் எல்லாம் உறுதி பெற்று நிகாசு நடைபெற்று முடிந்து அடுத்த கட்டமாக மணமகளின் வீட்டை நோக்கி செல்கிறார். அன்றைய நாள் திருமணம் இந்த அவள் மகர் கொடுக்காமல் பெண்ணை கூட பெற முடியாது. அந்த பெண்களுக்குரிய மனத்தொகைகளை நீங்கள் மனமுகந்து கொடுங்கள், மகிழ்ச்சி அடையக்கூடியவாறு கொடுங்கள். கொடுப்பது எவ்வளவு தெரியுமா? 101 ரூபா, 102 ரூபா, 133 ரூபா. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த பெண்ணிடத்திலே இருந்து பறித்து விட்டான், சுரண்டு விட்டான், நிராடி அடித்து விட்டான் 1,00,000 ரூபாய்களை. கொடுப்பது எவ்வளவு தெரியுமா? 101 ரூபா, 102 ரூபா. கேவலம் கேவலம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, நமது மனைவியாக கைப்பிடிக்கப்படுகின்ற மனைவி 101 ரூபாதானா பொருள் வாய்ந்தவள், 102 ரூபாதானா பொருள் வாய்ந்தவள், 133 ரூபாதானா பொருள் வாய்ந்தவள். தற்காலத்திலே காலில் அணிகின்ற ஒரு பாவரத்தை கூட வாங்குவதற்கு முடியாது. வாழ்க்கையின் ஆரம்பத்திலே இப்படி உலோபியவர்களாக நம்பித்தன முனிவர்களாக இருப்பீர்களே ஆனால் எப்படி இருவரும் இணைந்து குடும்ப வாழ்க்கையை தொடரப் போகின்றீர்கள்? இங்கு நாம் விளங்க எடுத்துக்கொண்ட விடயம் வரதட்சணை பற்றித்தான், சீதனத்தை பற்றித்தான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இதை எச்சரிக்கிறார், அல்லாஹ் இதை குறைக்கின்றார். எல்லா ஒப்பந்தங்கள் நடைபெற்று முடிந்து இப்பொழுது மணமகளை அடைய செல்கின்றார். அன்றைய நாள் திருமண நாள் அவளுக்கு ஒரு நறுமண நாளாக அமைய வேண்டியிருக்க அந்த இஸ்தார் வேளையிலே திருமண கவிதையிலே இவள் ஆழ்ந்த கவலையில் வெறிச்சோடி கிடக்கிறாள். இவனுக்கா இவனுடைய வரதட்சணை பணத்துக்காக வேண்டி எமது தாய் பெற்ற கடன் எப்படி கொடுப்பது, தந்தையுடைய கடனை எப்படி கொடுப்பதென்று ஆழ்ந்த கவலையிலே இருக்கின்றாள். இவனு பாக்கு மட்டையை போன்ற ஒரு கோட்டையை மாற்றிக்கொண்டு புன்முறுவர் கூட்டவனாக மரத்தால் விழுந்தவனை 4 பேர்கள் தூக்கிச் செல்வது போல இரு பக்கங்களின் 4 நண்பர்கள் அவர்களின் கோட்டையை மாற்றிக்கொண்டு இவரை மெல்ல மெல்ல நடைபாதையாக இஸ்தா மேடைக்கு அழைத்து செல்கிறார்கள். இவனுக்கு ஞானம் கிடையாது, ரோஷம் கிடையாது, மானம் கிடையாது, வெக்கம் கிடையாது, ஆண்மை இருந்தும் இல்லாதவன் கொண்டு இறக்கின்றான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இந்த வரதட்சணை எச்சரிக்கிறார், அல்லாஹ் இதை விளக்கிறார். சுப்யானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடும் பொழுது சொன்னார்கள், ஒரு ஆணுக்கு திருமணம் பேசி வரப்படுகின்ற பொழுது உன் மாப்பிளை வீட்டர் கேட்கிறார்கள், மாப்பிளுடைய பாப்பா கேட்கிறார், உமது பெண்ணுக்கு என்ன ஆஸ்தி இருக்கிறது, என்ன கொடுப்பீர்கள் கேட்பானேயானால் இவன் கள்ளன், இவன் திருடன், இவன் ஒரு முரடன் என்பதாக அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் என்றார்கள். மாமையை சுப்யானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாம் ஒரு ஆணுடைய பொறுப்பை எந்த அளவிற்கு வலியுறுத்துகிறது என்றால் ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு அந்த மார்க்கத்திலே தாயிடம் பால் இல்லை என்று சொன்னால் இவன் ஒரு ஆட்டை வாங்கி அந்த பால் கறந்து இவனே பால் குடியுமாறு கொடுக்குமாறு இஸ்லாம் வலியுறுத்திருக்கின்ற பொழுது அங்கே வரதட்சணை கேட்கலாமா, பணம் கேட்கலாமா, வீடு கேட்கலாமா? இல்லாத ஒரு ஏழை வாலிபனுக்கு தென் வீட்டர்கள் ஏதாவது மனம் வந்து கொடுப்பதாக இருந்தால் அது பொருத்தம் என்று சொல்லலாம். ஆனால் உங்களது பெண்ணுக்கு கொடுப்பதை கொடுத்து விடுங்கள் என்று கூறும் நரிப்புத்தி உடையவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பெற்றெடுத்த தாய்க்கு தெரியாதா, தந்தைக்கு தெரியாதா, உற்றாருக்கு தெரியாதா என்ன கொடுக்க வேண்டும் என்று இவன் சொல்லித்தானா கொடுக்க வேண்டும்? அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே நாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத எந்த ஒன்றை நாடாக உடுத்திருக்கும் ஆடையோடு கைபிடித்து வாழ்வளிக்கக்கூடிய வாலிப சமுதாயம் இருக்கத்தான் செய்கிறது. இல்லை என்று நான் தட்டி கழிக்கவில்லை, ஆனால் அவர்களின் பெற்றோர்களோ இதற்கு முட்டுக்கட்டைகளாக இருக்கிறார்கள். நீரந்த பெண்ணை மனமுடிப்பதாக இருந்தால் அவளுடன் வீடு கேட்க வேண்டும், காணி கேட்க வேண்டும், வேண்டும், நகை கேட்க வேண்டும் என்று அச்சுறுத்தல் செய்கிறார்கள். உண்மையான பாசமுள்ள பெற்றோர்கள், நேசமுள்ள பெற்றோர்கள் இப்படி அச்சுறுத்தல் செய்ய மாட்டார்கள். கல்லஞ்சம் பிடித்த பெற்றோர்களே, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது மனதில் மனதனுக்கு தகுந்த வயது வந்தும் கூட தகுந்த ஜோடி அமைத்து உரிய நேரத்தில் மனமுடித்துக் கொடுக்கவில்லை என்றால் இவ்வாறு திருமணம் செய்யாது வீடு வீடாக அதற்கு பின்னால் கொண்டாந்து அங்கே கேட்கையும் நிறையும் பறந்து வருகின்ற பறக்க முடிவர்களாக இருப்பீர்களே. ஆனால் அன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மணமகன் எந்த பாவத்தை செய்கிறாரோ அந்த கூட்டத்தை நீங்கள் சுமந்து ஆக வேண்டும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஆகருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இந்த வரதட்சணை எல்லாம் சமுதாயத்தில் இல்லாதவருக்கு உடுத்திருக்கும் ஏழைகளை தேடி பாம்பளிக்கக்கூடிய பாலிவ சமுதாயமாக நாமெல்லாம் மாறுவோமாக, திருந்துவோமாக, திருந்தி நடப்போமாக, திருத்துவோமாக. எல்லாம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இச்சீதன பொறுமையிலே இருந்து எம்மனைவர்களையும் பாதுகாத்து தருவானாக. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இந்த மகத்தான ஒரு மாதத்திலே இருக்கக்கூடிய நாம் இந்த நாடு நாட்டில் நாலா பாகங்களிலும் இயற்கை அழிவுகளும் சேர்க்கலிகளும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நாம் எல்லாம் பாவத்தை வெறுத்தெடுக்கக்கூடிய உண்மையான முத்தசிங்களாக மாற வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஹாஜிர் மன் ஹஜரமானக அல்லாஹ். முஹாஜிர் என்பவன் யார்? உலகத்திலே அல்லாஹ் ஏவிகளை ஏற்றி எவன் விளக்கிவனை தவிர்ந்து ஹராத்தை விட்டு தூரமானவனாக, பாவச்செயல்களை செய்யாதவனாக அதை வெறுத்து வாழுகின்றானோ இவன் தான் மிகப்பெரிய முஹாஜிர் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், எவ்வளவு தூரம் வட்டியை வெறுக்கிறோம், எவ்வளவு தூரம் விபச்சாரத்தை வெறுக்கிறோம், எவ்வளவு தூரம் மதுபானத்தை வெறுக்கிறோம், எவ்வளவு தூரம் ஆடல் பாடல்கள் இசை கீதங்களை வெறுக்கிறோம். அருமை பெரியவர்களே, இன்று உலகத்திலே இஸ்லாம் என்பது பேரறிவித்தால் காணப்படுகின்றது ஒழிய இஸ்லாமிய கலாச்சாரங்கள் தெரியாது, இஸ்லாமிய வழிமுறைகள் தெரியாது. இந்நான் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இன்று முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய புத்தாண்டு கூட முஸ்லிம்களுக்கு தெரியாது. ஆனால் வரக்கூடிய ஜனவரி பெஸ்டேயை ஜனவரியை வரவேற்பதற்காக வேண்டி கேக் வெட்டுவதற்கும் கோத்தல் பாட்டுகள் போடுவதற்கும் பட்டாசுகளை கொளுத்துவதற்கும் எத்தனையோ முஸ்லிம்கள் தயாராக இருக்கிறார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, நமக்கு அந்த ஜனவரி என்பது கிடையாது. இஸ்லாத்திலே ஜனவரி என்று ஒன்று இல்லை, ஜனவரி புத்தாண்டு என்று இல்லை, ஜனவரி வைப்போம் என்று ஒன்று இல்லை. நமக்கு இஸ்லாம் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த முஹர்ரம் எனப்படுகின்ற சங்கையான ஒரு மாதம். எனவேதான் இந்து குறுங்குவார் மக்களுக்கு மத்தியிலே ஜனவரி நடுவிசையிலே காணப்படுகின்ற ஒரு பாவச்செயல் தான் இன்று ஆயிரக்கணக்கான ரூபாக்களை பட்டாசிகளுக்காக வேண்டி அள்ளி கொடுத்துகின்றார்கள். நெருப்பிலே நமது பணத்தை பக்க வைக்கின்றார்கள். சிந்திக்க வேண்டும், கவலைப்பட வேண்டும். அடர்ந்த மழையின் காரணமாய் நாட்டின் நாலா பாகங்களிலும் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு உடுத்த உடையின்றி இருக்க இடமின்றி இன்று அவர்கள் அனாதைகளாக தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். நேற்று கூட வானிலை அறிக்கையின் கணிப்புப்படி 96க்கும் மேற்பட்ட மனிதர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 143 அகதி முகாம்களில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். 30 லட்சம் மனிதர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அருமை பெரியவர்களே, ஹராத்துக்கு செலவழிக்கும் பணத்தை பட்டாசி கண்டு கேட்பட்டுதல் என்று போஸ்டல்களைக் கண்டு ஹராத்துக்கு பணத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய சோதனைக்கு ஆளாகாமல் அந்த வெள்ள நிவாரணிக்காக வேண்டி உங்களது பணத்தை பயன்படுத்துங்கள். அதற்காக உலர் உணவுப் பொருட்களை சேகரிக்க முயற்சியுங்கள். அன்னையில் கூட சென்ற வாரத்திலே சிலாபத்திலே பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிகம்பு ஜன்மியத்தில் வளமா மூலமாக நிவாரணம் அனுப்பி வைக்கப்பட்டது. எதிர்வரக்கூடிய 3 தினங்களுக்கு பின்னால் திகார் ஜன்மியத்தில் வளமாவின் மூலமாக உலர் நிர்வாணம் அதாவது அதாவது வெள்ள நிவாரணி சேகரிப்பதற்காக முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அருமை சகோதரர்களே, அகில இலங்கை ஜம்மியத்தில் உலமாவின் மூலமாக இந்த கம்பெனி தெருவிலே இருக்கக்கூடிய பெட்ரஸனை பவுனியா மாவட்டத்துக்கு செல்லுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி உலக நமது நாட்டிலே நாலா பாகங்களிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. கவலைப்படுங்கள், குரானை ஓதுங்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனைகளை உலகத்திலே வாருங்கள். செய்த பாவங்கள் போதும், அந்நியர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டியவர்கள், உண்மை எடுத்து வைக்க வேண்டியவர்கள், அவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ வேண்டிய முஸ்லிம்கள் இன்று அந்நியர்களினால் இன்று கேவலமாக பேசப்படுகிறார்கள், காரி துப்பப்படுகிறார்கள். காரணம், எம்முடன் இருந்த பரிசுத்தம் அந்நியர்களை நோக்கி சென்று விட்டது, அந்நியர்களிடம் இருந்த அந்த அசுத்தம் முஸ்லிம்கள் இன்று தொட்டுவிட்டது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ஒவ்வொரு கிராமத்தையும் ஊர்களையும் ஒவ்வொரு மாவட்டங்களையும் சோதிக்கிறான், நமக்கு படிப்பினை பெற்று வாழ்வதற்காகத்தான். எனவே ஆடல் பாடல்கள் போன்ற இந்த இஸ்லாத்துக்கு மாற்றமான இந்துக்களும் யூதர்களும் செய்கின்ற கலாச்சாரத்தை அடியோடு முற்றாக ஒழித்து வச்சு திருந்துங்கள், உண்மையான முஸ்லிம்களாக வாருங்கள், முஸ்லிம்களாக வாருங்கள். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த சொத்து செல்வத்தில இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி உதவ முன்வாருங்கள். குழுக்கள் குழுக்களாக பாசி பாசியாக அருமையான பெரியவர்களே, மஸ்ஜித் ரீதியாக மதரசா ரீதியாக இந்த சமூக சேவைக்காக வேண்டி முன்வருகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமது கொழும்புமா நகரையும் பாதுகாப்பார், நமது உத்தியோகத்தை பாதுகாப்பார், நமது இல்லங்களை பாதுகாப்பார், நமக்கு மேற்கு நமக்கு முன்னால் வரையிருக்கும் அந்த எதிர்ப்புகள் அல்லாஹ் இல்லாமலாக்குவார். எனவே உண்மையான முத்தமீன்களாக குர்ஆனும் ஹதீஸும் கூறுகின்ற புத்திமதிகளை ஏற்று உண்மையான மூமிங்களாக வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் என் மனைவருக்கும் தோபிச்சு தருவானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, எங்களை சென்றவர்கள் குற்றவர்கள் அனைவருடைய பாவத்தை மன்னித்து தருவாயாக. நாட்டின் நாலா பாகங்களிலும் வெள்ள பிரளயத்தின் காரணமாய் அநேகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், தங்கள் உடைமைகள் உரிமைகளை இழந்து அனாதைகளாக தஞ்சம் புரிந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு படிப்படியாக தந்த சோதனை யா அல்லாஹ், எமது உள்ளம் திருந்தவில்லை யா அல்லாஹ், இயற்கை அழிவுகளும் செயற்கை அழிவுகளும் எமது கண் முன்னால் உருவெடுத்தும் கூட யா அல்லாஹ், எமது உள்ளம் திருந்தவில்லை யா அல்லாஹ், வீடு முன்னேறிவிட்டது, நாடு முன்னேறிவிட்டது, நாம் பாதிக்கின்ற அந்த தொலைத்தொடர்பு தாவரங்கள் முன்னேறிவிட்டன, ஈமான்லே முன்னேறவில்லை யா அல்லாஹ், தொழுகையில முன்னேறலை யா அல்லாஹ், தக்வால முன்னேறலை யா அல்லாஹ், திருந்தி வாழக்கூடிய உண்மையான சமுதாய மகாக்கியருவாயாக, சொர்க்கத்தை கடந்த காடுகளாக எம் அனைவரையும் ஆக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.